السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله، أما بعد.
زكاة نودي علو أن எங்களுக்கு தெரியும் 85 கிராம் 11 பவுன் சொல்லுவாங்க. 11 பவுன் 85 கிராம் பொறுமதியான தங்கம் அல்லது அதற்கு நிகரான பணம் ஒருவரிடம் இருந்தால் அப்பதான் அவருக்கு ஜக்காத் கடமையாவது. அந்த லிமிட் வந்துட்டால் ஜக்காத் கடமை. இப்ப எவ்வளவு கொடுக்கணும்? 100க்கு 2.5. அதை விட தாண்டு திண்டு வைங்க. இப்ப ஒருத்தட்ட 30 பவுன் இருந்தா, அன்னைக்கு ஒருத்தர் கேள்வி அனுப்பியிருந்தாரு, 30 பவுன்ல அந்த 11 பவுன கழிச்சு போட்டா கணக்கு பாக்குறதுன்னு சொல்லி. நினைச்சா இல்ல, கிடையாது. 11 பவுன சேர்த்து தான் மொத்த 30ல இருந்து 2.5 பார்க்கணும். இப்ப மொத்த 30ல இருந்து என்ன செய்யணும்? 2.5 பார்த்துங்க. அப்ப டோட்டல் என்ன இருக்குதோ ஜக்காத்தினுடைய அளவு வரும் வரைக்கும் எங்களுக்கு கடமை இல்லை. ஜக்காத்தினுடைய அளவு என்ன? 85 கிராம் வரைக்கும் ஒருவருக்கு ஜக்காத்து கடமை கிடையாது. அதை தாண்டுகின்ற போதுதான் என்ன செய்யும்? ஜக்காத்து கடமையாகும். தாண்டும் போது எவ்வளவு தாண்டிச்சோ, 100 கிராமா, 100 பவுனா, 1000 பவுனா, டோட்டலையும் கணக்கு பார்த்து என்ன செய்யணும்? ஒரு 2.5 வீதம் ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கணும். அது ஒரு வருஷம். அதாவது எந்த ஒரு பணமும் தன்னுடைய கையில வந்த உடனே ஜக்காத் கடமை கிடையாது. இப்ப சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து புதுசா வரும் எனக்கு. இப்ப அதுதான் சொல்றாங்க, இந்த சேலரிஸ்னுடைய ஜக்காத் எப்படி? இப்ப சில சகோதரர்கள் சம்பளம் எடுக்கிறாங்க, அந்த சம்பளமே என்ன, ஜக்காத்தினுடைய லிமிட்ட தாண்டிருது. இப்ப உதாரணமாக, இப்ப நாங்க 1 பவுன் என்ன விலை? 1 பவுன் என்ன விலை போகுது? இப்ப 1500 ரூபாய்க்குமா? சரி, 1500 வச்சா 11 பவுனுக்கு என்ன ஆகுது? 15,000, 16,500, அப்படிதானே? சரி, 16,500 இருந்தால் ஜக்காத்து கடமை. உதாரணத்துக்கு விளங்குச்சா? ஒருவருடைய சம்பளமே 20,000 வைங்க, சம்பளமே என்ன 20,000, எடுத்தாரு 20,000 செலவழிச்சாரு, அதுக்கு இதுக்கெல்லாம் செலவழிச்சிட்டாருன்னு வைங்க. செலவழிச்சு போ 5,000 தான் பேலன்ஸ் இருக்கு. ஜக்காத்து கொடுக்கணுமா? 20,000 சம்பளம் கொடுக்க வாங்குறாருன்னு ஜக்காத்து கடமை ஆகிறாரு. செலவழிச்சு தன்னுடைய தேவையை போக பேலன்ஸ் ஆகுறது ஜக்காத்து அளவு அடைந்திருந்தால். இப்ப உதாரணமாக ஒரு 25,000 ஒருத்தர் சம்பளம் எடுக்கிறாரு, அவருக்கு ஒரு 6,000 தான் என்ன செய்யுது, அவருக்கு செலவு போகுது. அப்ப எவ்வளவு பேலன்ஸ் ஆகுது? 19,000 அவரிடத்துல மாசம் பேலன்ஸ் ஆகுது. இந்த ஜனவரியில் எடுத்தாரா, இந்த முஹர்ரத்தில் எடுத்தாரா, அடுத்த முஹர்ரத்தில் இந்த ஜனவரி சம்பளத்தில் ஜக்காத் கடமை. ஜனவரி சம்பளத்தில் என்ன செய்யுது? சரி, இப்ப பிப்ரவரியில சம்பளம் எடுக்கிறாருன்னு வைங்க, இந்த சம்பளமும் என்ன செய்யுது? 6,000, 7,000 செலவழிக்கிறாரு. இப்ப இது புதுசா வந்தது. அடுத்த ஜனவரியில பிப்ரவரிக்கு வாங்கின இந்த சம்பளத்துக்கு என்ன செய்யாது? ஜக்காத் கடமையாகாது. ஜனவரி சம்பளத்துக்கு மட்டும்தான் ஜக்காத் கடமையாகும். இப்ப ஒவ்வொரு மாசத்திலையும் வரக்கூடியத இந்த மாதிரி நாங்க ஒதுக்கி ஒதுக்கி, இந்த லாட்சில ஜனவரி சம்பளம், அந்த லாட்சில பிப்ரவரி சம்பளம், இந்த லாட்சில மார்ச் சம்பளம் போட்டு வைக்கலாமா? செய்ய முடியாது. அதனால என்ன செய்ய சொல்றாங்க உலமாக்கள், நீங்க அடுத்த வருஷம் ஜனவரி வர்ற நேரத்துல இருக்கிற அவ்வளவுக்கும் ஜக்காத் கொடுத்துருங்க. ஒன் ஷாட்ல என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி ஜக்காத்த கொடுத்துருங்க. அப்ப பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே உடைய சம்பளத்தினுடைய ஜக்காத்த எல்லாம் முற்படுத்தி கொடுத்துட்டீங்க. முற்படுத்தி என்ன செஞ்சிட்டீங்க? ஜக்காத் முற்படுத்தி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை, பிற்படுத்துறதுதான் கூடாது. அப்ப உங்களுக்கு கல்குலேட் பண்றதுக்கு லேசா இருக்கும். அப்ப ஒவ்வொரு முஹர்ரத்திலையும் நீங்க கணக்கு பாக்குறீங்க. உங்களுக்கு தெரியும் முஹர்ரத்துல வந்து ஜக்காத் கடமையாகும், எஞ்சிருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஜக்காத் கடமையில நான் முற்படுத்தி தான் கொடுக்குறேன் நான், அதனால நோ ப்ராப்ளம். அப்பவே மாசா மாசம் மாசம் இப்படி பார்த்து கொண்டிருக்கலாமா? கஷ்டம் என்றதால இந்த சிஸ்டத்துல நீங்க ஜக்காத் கொடுத்தீங்கன்னா கணக்கு சரியா. சகோதரர்கள், எதெல்லாம் புதுசா வந்ததோ, புதிதாக எதெல்லாம் எனக்கு வந்ததோ, ஒரு வருமானம், ஒரு லேண்ட் ஒன்று இருந்துச்சு, நான் ஒன்றும் செய்யல, சும்மா தான் வச்சிருந்துவீங்க, நேத்து வித்துட்டேன் இந்த லேண்டை, ஒரு 2 கோடி வந்துட்டு நினைச்சா, இப்ப 2 கோடிக்கு ஜக்காத் கொடுக்கணுமா? இல்ல, இந்த 2 கோடி நெக்ஸ்ட் இயர் தான், அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த 2 கோடி என்ன செய்யணும்? இந்த 2 கோடிக்குரிய ஜக்காத்த நான் இருக்கிறதுகளோட சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இப்பதான் எனக்கு வந்தது, இப்ப வந்த ப்ராப்பர்ட்டி. இத அடுத்த வருஷம் வரும்போது, எப்ப ஒரு வருஷம் பூரணமாகன்றதோ, அப்ப நான் என்ன செஞ்சிருவேன், நான் அதுக்கு ஜக்காத்து கொடுப்பேன். முற்படுத்தி கொடுக்க விரும்பினால் தாராளமா கொடுக்கலாம், தடை கிடையாது. சகோதரர்களே, சீட்டு சல்லிக்குதானே, சீட்டு சல்லி எந்த சீட்டெல்லாம் நான் கெட்டிருக்கிறேனோ விளங்கிச்சா, இப்ப அது எனக்கு வரத்தான் போகுது, அப்படித்தானே? இப்ப என்னுடைய சீட்டு நான் 1,000 ரூபாய், 2,000 ரூபாய், 3,000 ரூபாய் சொல்லி 5 மாசத்தை கட்டிக்கிறேன்னு வைங்க, இந்த 5 மாசம் நான் கல்குலேட் பண்ணித்தானே ஆகணும். ஏண்ட சல்லி அவட்ட கொடுத்து வச்சுங்க, அவ்வளவுதான். ஏண்ட சல்லி என்ன, இப்ப அதுக்கு அடுத்த வார மாசத்துக்கெல்லாம் நான் கணக்கு பார்க்க தெரியல, அது இன்னும் கொடுக்கல நான். இப்ப உதாரணமா, இவருக்கு சீட் டிசம்பர்ல வைங்க, இவருக்கு சீட் வந்து துல் ஹஜ் மாதத்துல, இவர் முஹர்ரம், சஃபர், ரபீல் அவல், ரபீசானில 6 மாசத்துக்கு கொடுத்திருக்காரு. இவருடைய சீட் இப்ப துல் ஹஜ், இப்ப இவர் கொடுத்து இந்த ஆறு மாசம் இருக்குதே, இந்த ஆறு மாசம் இவருட சல்லியா அவர்கிட்ட கொடுத்து வச்சுக்கிறாரு. அப்படித்தானே, எங்கட சல்லிய கொடுக்குறோம் சீட்ல எல்லாம் சேர்ந்த போறோம், எங்கட டைம் வர நேரம் திருப்பி தர போறாங்க. அப்பனா அடுத்த ஆறு மாசம் இன்னும் இல்லை எனக்கு, இந்த கொடுத்த சல்லி என்னுடைய சல்லி, இதை நான் கல்குலேஷன்ல என்ன செய்யணும் போடணும்.
மரணித்தவருக்கு ஜக்காத், மரணித்தவர் அதாவது கடன்காரராக இருந்தால் அவருடைய கடனை அடைப்பதற்கு ஜக்காத்துல கொடுக்கலாமா என்றால், அல்லாஹு தஆலா கடன்காரர்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம்னு சொல்லிக்கிறான். அப்படித்தானே, கடன்காரர்களுக்கு ஜக்காத் கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறான். அது உயிரோடு உள்ளவர்களா மரணித்தவர்களா என்ற விவரம் என்ன செய்யல, சொல்லப்படல. அதனால மரணித்தவர்களாக இருந்தாலும் கடன்காரர்களாக இருந்தால் அந்த ஆயத்தினுடைய வெளிரங்கமான செய்தியிலிருந்து அது கூடும் என்றது விளங்குது. 21 சூரியன் மறைஞ்சத்திலிருந்து இதுக்காக டைம் ஆரம்பாவது, அதாவது 20 நைட், 20 இரவு விடிஞ்சா 21 இரவனுடைய ஆமா மாறி பாய்ச்சுன்னு சொன்னா ஏத்திக்காவ டைம் ஆரம்பாகுது. இல்ல ஆரம்பம் இது, இதுதான் ஆரம்பம். ஆரம்ப நேரத்தில் என்ன செஞ்சிடணும் போயிடணும். அதாவது சகோதரர்களே, 25,000 இருந்தது ஜகாத் கொடுத்துட்டேன். இப்ப உதாரணமாக 25,000 வந்து ஒரு 1,000 ரூபாய் ஜகாத் கொடுத்தாருன்னு வைங்கனே, அப்ப 24 இருக்குது, அடுத்த வருஷம் வருவது, இந்த 24 இருக்குது, இருக்கிற 24 கொடுக்கணும். இப்ப ஜக்காத்து கொடுத்த பணத்துக்கு திருப்பி கொடுக்கணுமா என்றது புதுசா தோன்றிய ஒரு சட்ட பிரச்சனை தான். பழங்காலத்து இமாம்களுடைய கருத்துக்களை பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல, ஜக்காத் வருஷா வருஷம் கொடுக்கறது தான். இப்ப கேள்வி வரும் இப்ப கொடுத்து கொடுத்து போனா குறையுமே, அப்படியே லெஸ் ஆகிக்கொண்டே போமே. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வளர்த்து தாரேன்னு சொல்லி நீங்க ஜக்காத்து கொடுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு நாங்க பொருளாதாரத்தில் என்ன செய்வோம், உங்களுக்கு பார்த்தா குறையிற மாதிரி விளங்குச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க எதை செலவழிச்சாலும் அல்லாஹ் திரும்பி உங்களுக்கு தரப்போறான். நாங்க என்ன நினைக்கணும் தெரியுமா, 24 மாஷால்லா 48 ஆக போகுது, 48 ஆக போகுது, 24 குறைய போகுதே, அப்படி யோசிச்சீங்கன்னா குறையதான் செய்யும். இல்ல, அல்லாட வாக்குல நாங்க நம்பிக்கை வச்சு ஏழைகளுடைய ஹக்க கொடுத்துட்டோம் சொன்னா அல்லாஹ் என்ன செய்ய போறான், சகோதரர்களே அல்லாஹ் ஒரு அடியானுக்கு பறக்க செய்ய எந்த வாசலால் அந்த பறக்கத்து வரும் சொல்ல தெரியாது. அப்படித்தானே, எந்த வாசலால் அந்த பறக்கத்து வரும் என்றது சொல்ல தெரியாது. ஷேக் அரிஃபி அவருடைய ஒரு பயான ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்றாரு. சரி, அந்த செய்தியை சொல்லி முடிச்சிருவோம். என்ன சொல்றாரு, ஒரு மனிதர் ஏழையாம், அவர் ஜப் ஒழுங்கான ஜப் இல்லை. கூட்டாளிகிட்ட பேசி என்ன செஞ்சாராம், ஐடியா கேட்டாராம், என்னப்பா செய்யறது கஷ்டமா இருக்குது லைஃப். கூட்டாளி ஐடியா சொன்னாராம், இந்த ஜவாசாத் இந்த ஏரியாக்கள் எல்லாம் நிறைய மக்கள் அவங்களோட வேலைகளை செஞ்சு தரத்துக்கு ஆள் யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த மாக்கிப் ஜப்னு சொல்றது இருக்கு, இந்த மாதிரி ஜப்பு நிறைய இருக்கு, நீ போனா ஆட்கள் கிடைக்கும். சரின்னு ஸ்டார்ட் பண்ணாராம், பேச்சு 4 பேர் கொடுத்து இந்த கவர்மெண்ட் வேலையில அதை இது செஞ்சு கொடு. இப்படியே போய்கொண்டிருக்கிறேன், திடீர்ந்து ஒரு சீமான் ஒரு செல்வந்தர் அவருடைய கையில மாட்டிப்படுறாரு. அவர் சொல்றாரு, வந்து என்னுடைய வேலைகளை நீ செஞ்சு தந்தா உனக்கு இப்படி இப்படி தருவேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, அந்த வேலையெல்லாம் எடுத்து நல்ல முறையில செஞ்சு கொடுத்தாரு, சக்சஸ். செல்வந்தருக்கும் என்ன செஞ்சுட்டு நல்லா பிடிச்சிட்டு அவரு. செல்வந்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொம்பளை ஆம்பளை இல்லை. அந்த பெண்மணி இவருடைய நம்பிக்கை நாணயத்தை பார்த்து அவ விதவையாம் சொன்னா, நீ விரும்பினா நான் என்ன திருமணம் செய்கின்றேன்னு சொல்லி. இப்ப இவர் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சுக்கார், பொண்டாட்டிக்கிறார். இவர் சரின்னு முடிச்சுட்டாராம், முடிச்சா பொண்டாட்டிக்கு தெரியாது. இப்படி கொஞ்ச நாள காலை உருண்டோடிச்சு தெரியாம விடுமா உலகத்துக்கு, தெரிய வந்தா எப்படி இருக்கும், வீட்டுல பெரிய யுத்தம். சரி, யுத்தம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள பேத்துக்கொண்டு இருக்கலாம் யுத்தம். அப்ப அவர் சொல்றாரு, இந்த வாலிபன் வந்து அந்த ரெண்டாவது திருமணம் செய்து அந்த பெண்ணோடு ஒரு முறை வெஹிக்கல்ல போயிட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு அக்சிடென்ட் ஆகுனா அந்த பொம்பளை ஸ்பாட்லேயே மூத் ஆயிட்டா. அந்த பெண் என்ன செஞ்சிட்டா, ஸ்பாட்ல மூத் ஆயிட்டா. இவர் மூத்தா இல்ல, இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போட்டாங்க. 1 week போய் இவர் மூத் ஆயிட்டாராம், 1 week போய் என்ன செஞ்சாராம், இவர் மூத் ஆயிட்டாராம். இப்ப இந்த பெண்ணுடைய சொத்தெல்லாம் பிரிக்கணுமா இல்லையா, பெரிய சீமான் புள்ளையிடும் இல்லையா அவருக்கு. சரி, கணவனுக்கு எவ்வளவு கிடைக்கும் மனைவியுடைய சொத்துல, ஆஃப். மனைவியுடைய சொத்துல என்ன பிள்ளைகள் இல்லாட்டி ஆஃப். இப்ப இவருக்கு கணக்கு பார்த்து ஆஃப் இவருக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. ஆனா ஆள் இல்ல, மூத்தாயிட்டாரு, இருந்தாலும் பின்னால மூத்தானவர் என்றால கொடுக்கதாகணும். சரி, இப்ப இவருடைய சொத்துல என்ன செய்ய போகுது, பிள்ளைகளுக்கு பொண்டாட்டிக்கெல்லாம் என்ன செய்ய போகுது, பங்கு பெரிய போகுது, பெரிய சொத்து சொல்றாரு, பெரிய கோடிக்கணக்கான சொத்துக்கள். சரி, அந்த சொத்துல இப்ப இவருடைய மனைவிக்கு என்ன செய்தான், கணவனுடைய பங்குல இருந்து மனைவிக்கு வந்து ஒன்றுமில்லாம இருந்த இவ பணக்காரி ஆகிட்டான். இப்ப இவ கல்யாணம் முடிக்கிறதுக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க, சும்மா யோகம் முடிக்கிறதுக்கு எத்தனை பேர் என்ன செய்யறாங்களா, ஓட்டி போடுகிறார்கள். சுபஹானல்லாஹ், சோதரே, ரிஸ்க் அல்லாஹ் நாடினால் என்ன செய்வான், விரும்பிய வகையில வானத்திலிருந்தும் கொடுப்பான், பூமியில இருந்தும் கொடுப்பான். அல்லாஹு தஆலா யஹூதி நசரானிகளை பார்த்து சொல்கிறான், சகோதரர்களே, வலவ் அன்னஹும் அகாமு தௌராத வல் இன்ஜீல், இந்த தௌராத்தையும் இஞ்சீலையும் அவர்கள் நிலைநிறுத்துவார்களானால், அதுல உள்ளபடி வாழ்வார்கள் என்றால், அல்லாஹ் சொல்றான், நாங்க வானம் பூமியினுடைய ரிஸ்க் எல்லாம் அவர்களுக்கு விசாலமாக்கி கொடுப்போம், திறந்து கொடுப்போம். இது யாருக்கு சொல்லப்பட்டது, அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அது பாத்திலான என்ன மார்க்கம், அவங்க உண்மையா தௌராத் இன்ஜீல பின்பற்றினாங்கன்னா இஸ்லாத்துக்குள்ள வந்துருவாங்க. சகோதரர்களே, அவர்களுக்கே அல்லாஹ் அப்படி வாக்களித்திருப்பான்டா, நாம் எமது மார்க்கத்தை நிலைநாட்டினால் அல்லாஹ் எங்களுக்கும் என்ன செய்வான், திறந்து தருவான். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னா, மனிதனுடைய கையில இருக்கிறதுல உள்ள நம்பிக்கையோட அளவு அல்லாஹ் இடத்துல இருக்கிற ஹசானால கிடையாது. இவன் துவா கேக்குள்ள என்ன நினைக்கிறான், தருவானோ மாட்டானோ, எப்ப தருவானோ, தருவா துவா கேட்கிற நேரம் என்ன, எப்ப தரு, இவ்வளவு நாள நானும் கேட்கிறேன், இவ்வளவு நாள என்ன. சகோதரர்களே, அல்லாஹ் பிற்படுத்தினால், அல்லாஹ் பிற்படுத்தினால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்கள் நனவுக்குத்தான் பிற்படுத்துகின்றான், உங்கள் நனவுக்குத்தான் அதை பிற்படுத்துகின்றான். நீங்க கேட்கறீங்க, இதுல உள்ள சாதக பாதகம் உனக்கு தெரியாது, உனக்கு செவத்துக்கு பின்னுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும், இது உனக்கு நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமான்னு சொல்லி. எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் சகோதரர்களை உறுதியோடு கேட்டால் அல்லாஹு தாலா எங்களுடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்வான், அல்லாஹ் எங்களுக்கு தருவான். குறைஞ்சபட்சம் சகோதரர்களை, உலகத்தில் அல்லாஹ் அடியான சீமான் ஆக்குவது என்பது நினைக்காதீங்க, கோடிக்கணக்கில் கையில வந்தா தான் சீமான் சொல்லி, பிறரிடத்தில் கரமேந்தாமல் உங்களை ஆக்கினால் நீங்கள் சீமான் தான். நீங்க யார்ட்டையும் போய் வாயை விடுத்து பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன், அது செய்யுங்களே, இது செய்யுங்களே, தலையை சொல்கிறது, இந்த நிலையிலேருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தாண்டு வைங்க, நான் என்னுடைய சம்பளம், என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, எனக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நான் வாழ்றேன். பத்து ரூபாவா ஹோட்டலுக்கு போனோமா, பத்து ரூபா தான் பாக்கெட்ல இருக்கியா, பத்து ரூபாவுக்கு தக்கன திங்கணும், இருபது ரூபாய்க்கு திண்டு போட்டு பத்து ரூபாய் தனக்கு என்ன செய்யறது, ஒரு பத்து ரூபா பிளீஸ் ஹெல்ப் பண்றீங்கன்னு அடுத்த உனக்கு பத்து ரூபாய்க்குன்னா பத்து ரூபாய்க்கு ஏற்ற போய் தின்னு, நீ அதுக்குள்ளனுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கோ. சகோதரர்களை, என்ன இருக்கிறதோ அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதற்குள் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் நாங்க. அப்ப மனிதர்களிடம் கரமேந்துவதை விட்டால் மனிதர்கள் உங்களை நேசிப்பார்கள், உலகத்தில் நீங்க ஆசை கொள்வதை விட்டால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். சகோதரர்களை, அல்லாஹ் நேசித்தால் நேசிச்சு போட்டு நான் இவரை நேசிக்கிறேன்னு சும்மா இருந்துருவானா, அல்லாஹ் அருள் செய்வான். எனவே அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனைகள் மூலமாக எங்களுக்கு வந்து சேரும். நாம் இவைகளை கேட்டோமோ அது விடயத்தில் விளக்கம் உள்ளவர்களாக ஆகுவதற்கெல்லாம் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.